நீ கண்ட எகிப்தியனை எங்கள் இருந்து நீ காணப்போவது கிடையாது. ஒரு வழியாய் வந்த பிரச்சனை ஏழு வழியாய் ஓடி போய்விடும். ஒரு வழியாய் வந்த பிரச்சனைகள் ஏழு வழியாய் கடந்தோடிவிடும். பயப்படாத தேவனும் பங்கம் இறங்கினார். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. நல்ல ஆண்டவரே, இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரச்சனத்திற்காய் நன்றி. எங்களை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நடத்துவீராக. நசரே நான் இயேசுவின் நாமத்து பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு.
கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. என்ன சொல்லிச்சு கர்த்தருடைய வாய்? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாய் கொண்டாடு. அது ஒரு கொண்டாட்டமான நாள், அது ஒரு மகிழ்ச்சியான நாள், அது ஒரு சந்தோஷமான நாள். இதை அறிந்த தாவீது என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நான் எப்படி இருந்தேன்? சந்தோஷமாய் இருந்தேன், நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஏன்? அந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக இருக்கிறபடியினால். ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னா எத்தனை பேருக்கு சந்தோஷம் வருகிறது சொல்லுங்க? எத்தனை பேர் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது சொல்லுங்க? ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லி சொன்னா நமக்குள்ள என்ன நடக்கிறது? நம்முடைய இருதயம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இதை எது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஒரு தீர்க்கதரிசி சொன்னா பரவாயில்ல, தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாய் என்று சொல்லப்பட்டபடினாலேதான் ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி சொல்லுகிற பொழுது கடைசியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதை கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. சங்கீதம் 122 ஒன்றை வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 122 ஒன்று.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
நான் மகிழ்ச்சியாயிருந்தேனப்பா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன உடனே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எத்தனை பேர் நாம மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? ஆலயம் நாளைக்கு ஆராதனை. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? நாளைக்கு நாம் விடியெழும்பி ஆராதனைக்கு போக வேண்டும். எத்தனை பேருக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது? இல்லை என்று சொன்னா ஏதாவது சொல்லி கிள்ளி மழுப்பி அன்றைக்கு கட்டடிச்சிருவோம்னு சொல்லி எத்தனை பேர் யோசிக்கிறோம்? ஆராதனைக்கு வர வேண்டியது சில பேரை பலவந்தம் பண்ணப்பட வேண்டியதாக இருக்கிறது. எப்படியாவது வாங்க, 100 தடவை ஒருத்தருக்கு டெலிபோன் அடிச்சு வாங்க வாங்க வாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அது பரிசுத்த நாள், அது கர்த்தருடைய நாள், அதை அவர் உண்டு பண்ணினார், அது நல்லதா, அதுக்கு நீ சந்தோஷத்தோட வருவாய் சொன்னா ஆண்டவர் உன்னை சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல வைப்பாரா? ஆனா உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு மனுஷனை ஆலயத்துக்கு வான்னு சொல்லிச்சுன்னா அவன் வரமாட்டேன்றான். நீ நாளைக்கு நல்லா இருப்பாயப்பான்னு சொல்றதுக்கு ஆலயத்துக்கு வான்னு சொல்லிச்சுன்னா வரமாட்டேன்றான். ஆனா உலகம் தேடுகிறது நல்ல வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை. சரி, புதிதாக வருகிறவர்கள் தான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா விசுவாசிகளுடைய பிரச்சனை அதை விட மோசமா இருக்கிறது. சும்மா சின்ன காரியத்திற்கும் எப்படியாவது ஆராதனைக்கு இன்னைக்கு போகாம விட்டுட்டா பெரிய காரியம் இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? அது மகிழ்ச்சியின் நாள். ரெண்டாவது, அது பரிசுத்தமான நாள். உன் வாழ்க்கையில கிடைச்ச பரிசுத்தமான நாள் ஒரே ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? அது தேவனுடைய ஆராதனை. 1 Corinthians 3:16-17 வாசிங்க.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்.
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அதை கெடுப்பாராம், நீங்களே அந்த ஆலயம். நீ நானும் யார் தெரியுமா? தேவன் வாசம் பண்ணுகிற இடம், மகா பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற இடம், தெய்வம் வந்து வாழுகிற இடம், அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அந்த மனுஷனை கெடுப்பார். வாசிங்க சங்கீதம் 11:4, சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 11:4
கர்த்தர் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது.
கர்த்தர் எங்க இருக்கிறாராம்? கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாராம். தேவன் எங்க இருக்கிறார் ஐயா? அவர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். தேவன் எங்க இருக்கிறார்? தேவ சபையிலே அவர் இருக்கிறார். என்னுடைய அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயமா இருக்கிற உனக்குள்ளையும் தேவனுடைய ஆலயமா இருக்கிற எனக்குள்ளையும் தேவன் இருக்கிறாரா? ஆலயத்தில் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, அதை எவரும் மாற்ற முடியாது. ஆனால் ஆலயமாகிய உனக்குள்ளையும் ஆலயமாகிய எனக்குள்ளையும் தேவன் இருக்கிறாரா? இல்ல எங்க ஆலயத்தை நாம கெடுத்து போட்டு இருக்கிறோமா? நீங்களே அந்த ஆலயம். வெளியில போய் எந்த சமயத்தை சார்ந்த இடத்துல கேட்டாலும் இதை அடிச்சு சொல்லுவார்கள். ஆனா உன் ஆலயம் எவ்வளவுக்கு கிளீனாக இருக்கிறது? எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது? தெய்வம் வந்தால் வாசம் பண்ண முடியுமா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறதே, அது மகிழ்ச்சியான இடம் என்று சொல்லப்படுகிறதே. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? பரிசுத்தம் இருக்கிறதா? அது இல்லை என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தை நீயும் நானும் கெடுத்தா தேவன் உன்னை கெடுப்பார். இதை யாரும் மாற்ற முடியாது. நாங்க எவ்வளவு ஜபம் பண்ணலாம், ஆனால் தேவன் அதை கெடுப்பார் இல்லையா? நான் சிந்தித்து பார்த்தேன், எல்லாவற்ற நான் யோசித்தேன். என்ன தெரியுமா? பரிசுத்த ஆலயத்திலே தேவன் அமர்ந்திருக்கிறார், பரிசுத்தராக அவர் நிற்கிறார். அந்த இடத்திலே பரிசுத்தவான்களும் சேருகிற பொழுது அசாதாரமான காரியங்கள் சபையிலே நடக்கிறது. தேவன் தன்னுடைய பக்கத்தை நிறைவேற்றுகிறார், ஆனால் நாம் எங்களுடைய பக்கத்தை நிறைவேற்றுகிறோமா? சபையிலே அற்புதம் நடக்க வேண்டும், சபையிலே அதிசயம் நடக்க வேண்டும், சபையிலே எழுப்புதல் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறோம், புலம்புகிறோம். ஆனால் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
1 Peter 1:16
அதனால நீங்களும் பரிசுத்தராயிருங்க. நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக ஓய்வு நாளிலே, பரிசுத்த நாளிலே, அந்த சந்தோஷமான மகிழ்ச்சி நாளிலே எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தமாயிருக்க வேண்டும், பரிசுத்தமாயிருக்க வேண்டும். பாருங்க, கண வார்த்தைகள் எழுதி வச்சிருந்தேன், ஆனா ஆராதனையில கண நேரம் போயிட்டு பாருங்க. நான் சீக்கிரமாக சில குறிப்புகளுக்கு வந்து கடந்து சொல்றேன். ஆகவே பரிசுத்தவான்களும் தேவனும் மகா பரிசுத்தரும் ஒன்றிணைகிற பொழுது சில காரியங்கள் நடக்கிறது. என்ன தெரியுமா? அற்புதம் அடையாளங்களை விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இல்லையா? அதோடு ஏசாயா 6:1 வாசிங்க சீக்கிரம். 6:1
ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலில் தேவாலயம் நிறைந்திருந்தது.
அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல்னால் என்ன செய்கிறதாம்? தேவாலயம் நிறைந்திருக்கிறது. எப்பொழுது? பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற பொழுது. தொடர்ந்து வாசிங்க.
அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தது. அவனவன் 2 செட்டைகளால்
தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். மூடிக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை பார்க்க முடியல. பாருங்க, மூடி இருந்து கொண்டு என்ன சொல்லுகிறார்கள்?
2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்.
கேருபீன்கள் கேருபீன்கள் தங்களை விட சொல்லுகிறார்கள், என் தேவன் பரிசுத்தரையா, என் ஆண்டவர் பரிசுத்தரையா, என் தேவன் பரிசுத்தரையான்னு சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். சபையிலே இருக்கிற பரிசுத்த வான்கள் என்ன செய்கிறார்கள்? தொடர்ந்து வாசிங்க.
பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள்.
சொன்னார்கள்,
கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது.
ஆராதனையின் சத்தத்துல வாசலுடைய நிலைகள் என்ன செய்திருச்சா? அசைந்து போயிருச்சா? நம்முடைய ஆராதனுடைய சத்தத்துல என்ன அசைகிறது? நம்முடைய ஆராதனையுடைய சத்தத்திலே கடைசி நம்ம இருதயமாவது நொறுங்க வேண்டாமா? நம்முடைய ஆவியாவது கொந்தளிக்க வேண்டாமா? நிலைகள் அசைகிறது அப்பாலே பாப்பா, ஆனா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நிலைகள் அசைக்கப்பட வேண்டுமே. ஆனால் நீயும் நானும் தேவனை பார்த்து நீர் பரிசுத்தரப்பா, என்னை விட நீர் பரிசுத்தராண்டவர், என்னை விட நீர் பரிசுத்தராண்டவர். அநேகர் நாம் நினைக்கிறது நாம தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி, ஐயா நிறுத்து, கேருபின்கள் சேராவின்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆண்டவரே என்னை விட நீர் பரிசுத்தரையா. அவர்கள் மூடிக்கொண்டார்கள். இன்றைக்கு நாம் தைரியமாய் தேவனுடைய சமூகத்திலே வந்து அண்ணாண்டு பார்த்து முகத்தை விரித்து சொல்லுகிறோம், என்ன தெரியுமா, நீர் பரிசுத்தர், என்னை நீர் பரிசுத்தவானாய் ஆக்கி இருக்கிறீரே. ரெண்டு நாளாகவும் 5:14 வாசிங்க சீக்கிரமாக. 5:14 வாசிங்க.
அந்த மிருகத்தின் நிமித்தம் ஆகாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாம போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை
நிரப்பாருங்க. நான் சொல்ற பரிசுத்தவான்களும் தேவனும் ஒன்றிணைகிற பொழுது நடக்கிற காரியம் இது. அந்த மேகம் என்ன செய்துச்சு, ஆலயத்துக்குள்ள இறங்கி வந்துருச்சு பாருங்க, ஆராதனைக்குள்ள இறங்கி வந்துருச்சு பாருங்க. ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியாத படிக்கு தேவனுடைய இன்ப பிரசன்னம் அவர்களை மூடிட்டுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, தேவன் எங்க வாசம் பண்ணுகிறார், தேவன் எங்க வாசம் பண்ணுகிறார், அவர் ஆலயத்துல வாசம் பண்ணினார் ஐயா, அவர் தேவனுடைய ஆலயத்துல வாசம் பண்ணுகிறார் ஐயா. அதனால பரிசுத்தவான்களும் தேவனும் ஒன்றிணைந்து நிக்கிற இடத்துல என்ன நடக்கிறது தெரியுமா, அசாதாரணமான காரியங்கள், அற்புதத்துக்கு மேல அற்புதங்கள், அடையாளத்துக்கு மேலே அடையாளங்கள். தேவன் வாழ்க்கைகளை மாற்றி போடுகிறார். குடிகாரர்கள் குடியை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். ஏன் தெரியுமா, பரிசுத்தர் வாசம் பண்ணுகிறார். சபையில யார் வாசம் பண்ணுகிறது, பரிசுத்தர். ஆகையினாலே சபையிலே நடக்கிற பொழுது, எலும்புகிற பொழுது, நிக்கிற பொழுது வளவளண்டு வாயை போட்டு அடிச்சிட்டு இருக்க கூடாது. விளங்குறதா, விளங்குறதா, இது தேவன் மகா பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற இடம். வழங்குறதா, நீ நானும் வந்து போகிற அந்த தைரியம் எங்களை மேவிடக்கூடாது. சரியா, தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அவர் இறங்கி இருக்கிறார். ஆகையினாலே இதை குறித்து கணக்கு பேசலாம். பரிசுத்தத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு சிஸ்டமேட்டிக்ல ஏராளம் இருக்கிற, ஆனால் கணக்கு பேசிக்கொண்டே இருக்கலாம் பாருங்க. ஆகையினாலே தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார், ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். இரண்டாவது சங்கீதம் 93:5 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 93:5 வசனம்.
உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது.
ஆலயத்துடைய அலங்காரம் என்ன தெரியுமா, ஆலயத்துடைய அலங்காரம் என்ன தெரியுமா, ஆலயத்துடைய சோடினை என்ன தெரியுமா, பரிசுத்தம் பாருங்க. பரிசுத்தம் ஆலயத்தினுடைய சோடின டெக்கரேஷன். நாங்க கிறிஸ்துமஸுக்கு டெக்கரேஷன் பண்ணுவோம், அனிவர்சரிக்கு டெக்கரேஷன் பண்ணுவோம், அது ஆலயத்துக்கு என்ன தெரியுமா, சோடின பரிசுத்தம். ஆகையினால நான் என்ன தெரியுமா கேட்கிறேன், உன்னுடைய ஆலயத்திற்கு பரிசுத்தம் எவ்வளவுத்திற்கு சோடினையாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம், பரிசுத்தமானது அலங்காரமான முடி, அலங்காரமான முடி எவ்வளவுத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. இன்றைக்கு நம்மளை எவ்வளவு காரியத்தினால அலங்கரிக்கிறோம் தெரியுமா, எவ்வளவு காரியத்தினால எங்களை நாம் அலங்கரிக்க பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, பரிசுத்தமானது அலங்காரமான முடியா. எத்தனை பேர் பரிசுத்தத்தை அணிந்திருக்கிறீர்கள், பரிசுத்தத்தை அணிந்திருக்கிறீர்கள், தேவன் பார்த்து எஸ். அணியக்கூடாதவைகளை அணியாதிருங்கள், சோடிக்க கூடாதவைகளாலே உங்களை சோடிக்காதிருங்கள், ஆனால் பரிசுத்தத்தினாலே சோடிப்பதை விட்டுவிடாதிருங்கள். உன் தனிப்பட்ட வாழ்வு பரிசுத்தத்தினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவர் சொன்னார், வேதத்தின்படி வாழ்வது சரியான கஷ்டம், வேதத்தின்படி வாழ்வது சரியான கஷ்டம், அதனால நான் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறேன் என்று சொன்னாராம் ஒருவருக்கு. ஏ கஷ்டமாக இருக்குது, பரிசுத்தமா வாழ எனக்கு விருப்பம் இல்லை, ஏழாம் நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு பரிசுத்தமாய் போக எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இது கஷ்டமானது. வேதமே சொல்லுகிறது, ஐயா அவன் நல்ல ஞானி பாருங்க, அவர் இன்றைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. வேதத்தை வாசித்து இருந்தா அவர் எப்பவோ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, உலகத்துக்கு போகிற வழி அது விசாலமாக இருக்கிறதா, தேவராட்சியத்துக்கு போகிற வழி அது ஒடுக்கமா இருக்கிறதா, அது கஷ்டம் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு எப்பவோ சொல்லிட்டு இவ்வளவு நாளும் சேர்த்துக்கு வந்து போகிறாங்க. ஆனா இது தெரியாது, ஆனா வேதத்தின்படி வாழ்றது கஷ்டங்க. பரிசுத்த வாழ்வு என்பது சும்மா வாழ்வு கிடையாது, அது மேன்மை உள்ளது, அது ஆசீர்வாதத்தில் தங்கி இருக்கிறது, அது ஒரு மனுஷனை நிக்க வைக்கும். எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த மனுஷனை நிக்க வைக்கும். ஆனால் ஒரு பாவி அவன் புள்ளை போல அழிந்து போவான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே சபை என்பது, ஆலயம் என்பது, அதற்கு கொடுத்திருக்கிற தேவன் வஸ்திரம் என்ன தெரியுமா, பரிசுத்தம் என்பது அலங்காரமான முடி. உன் ஆலயத்தை பரிசுத்த குறைச்சல் ஆக்குவதற்கு எந்த விதத்திலையும் விட்டுவிடாத, விட்டுவிடாத. ஒரு இடத்துல சொல்லப்பட, ரத்தம் சிந்து வளமும் நீ போற. பரிசுத்த வாழ்வு என்பது அப்படிப்பட்டது. தொடர்ந்து வாசிங்க சங்கீதம் 92:13. சீக்கிரம் வாசிங்க.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள்.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களாம், செழித்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். ஐயா உன்னுடைய என்னுடைய வாழ்வு செழித்திருக்கிறதா இல்லையா? நாட்டப்பட்டவா செழித்திருப்பான், நாட்டப்படாதவன் வருகிற காத்தோட போயிருவான். பாருங்க, நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோமா, அல்லாவிட்டால் வைக்கப்பட்டிருக்கிறோமா, நாம் எப்படி இருக்கிறோம்? நாட்டப்பட்டவன் செழித்திருப்பான். ஒரு மரத்தை நாட்டினா தானேங்க அது வளரும், அது செழிக்கும், அது கனி கொடுக்கும். ஒரு மரத்தை வையுங்க, ரெண்டு நாள் அந்த மரம் செத்து போயிடும், மூன்று நாள் அது செத்து போயிடும், வாடி போயிடும் பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன் அவன் செழித்திருப்பான். சீக்கிரமாக நான் வசனங்கள் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 17:7-8 வாசிங்க. எரேமியா 17:7-8.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்டம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாக்கி இல்லாமல் வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
அவன் மழை இல்லாத காலகட்டத்திலையும் தப்பாமல் வருத்தம் இல்லாமல் கனி கொடுப்பான். யாரு? யாரு? சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறவன். அநேகர் சொந்தத்திலே நாட்டப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் பிள்ளைகள் மீது நாட்டப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் உலகத்திலே நாட்டப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் பணத்திலே நாட்டப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் பந்தத்திலே சொந்தத்திலே ஓட்டிலே அதுல இதுல நாட்டப்பட்டிருக்க. ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற மனுஷனே அவன் செழித்திருப்பானையா. அவனுக்கு மழை வந்தாலும் கனி கொடுப்பா, மழை வராட்டிலும் கனி கொடுப்பா, துன்பம் வந்தாலும் கனி கொடுப்பா, துன்பம் வராட்டிலும் கனி கொடுப்பான். ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு மரத்தை அத்திமரத்தை பார்த்து என்ன செய்ய பாரு, அத்திமர காலம் இல்லாததா இருந்தபடினால நீ கனியே தரையில் சபிச்சாருன்னு சொல்லி இருக்குது. ஏன் ஆண்டவர் சபிச்சாருன்னு சொல்லி யோசிச்சேன். அதுல நீங்க மற்ற பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த மரம் தூரத்திலிருந்து பாக்கல ஃபேஷன் கொடுத்தது பாருங்க, நிறைய கனி இருக்கிற மாதிரி பச்சையாக நின்று ஃபேஷன் கொடுத்தது. ஆனா அது காலம் இல்ல, மரம் கனி கொடுப்பதற்கு காலம் இல்ல. இந்த மரம் இருக்கு பாருங்க, மழை பெய்தாலும் சரி பெய்யாட்டிலும் சரி கனி கொடுக்கும். ஏன்? அது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த மரம் நாட்டப்பட்டிருந்தது ரோட்ல, ரோட்ல நாட்டப்பட்டிருக்கு பாருங்க, வழங்கிச்சுதா. அந்த மரம் தூரத்தில் இருந்து பார்க்கல பச்சை பசலியாக இருந்தது. ஆண்டவர் தூரத்திலிருந்து பார்த்த நல்ல பச்சையாக இருக்கிற மரத்தில் ஏதாவது இருக்கு, அது நல்ல மரம் என்று நான் கருதுவோம். அங்கங்க மரங்கள் விழுந்து உலைகள் அழிஞ்சு ஏதாவது இருந்தா இந்த மரம் சரியில்லைன்னு நாங்கள் தூரத்திலே கணக்கு போடலாம். ஆனா அந்த மரம் காலம் இல்லாமல் இருந்தும் ஷைன் பண்ணிச்சு பாருங்க. நான் தான் பரிசுத்தவான், என்ன விட்டா ஒருத்தரும் இல்லை. கிட்ட வந்து பார்த்தா எல்லாம் வாடி, மரம் எல்லாம் கெட்டு அப்படி இப்படி இருக்கிறபடியினால ஆண்டவர் அந்த மரத்தை சபித்தாருன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். நாம ஷைன் பண்றோமா இல்ல உண்மையிலேயே நாட்டப்பட்டிருக்கிறோமா? எங்க நாட்டப்பட்டிருக்கிறோம், ஆலயத்துல இல்லவிட்டா உலகத்திலேயா? வழங்குறதா? காலகாலமாக வருகிறோம் அநேகர், ஆனால் வந்து வைக்கப்பட்டு போகிறதாக இருக்கிறது இல்லையா? எசேக்கியேல் 47:12 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எசேக்கியேல் 47:12
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளில் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவர்களின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவர்களுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும், அவர்களின் கனிகள் புசிப்புக்கும் அவர்களின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மாணவைகள்.
பாருங்க, மாதந்தோறும் அது கனி கொடுக்குமாம். ஏன் தெரியுமா? அது பரிசுத்த ஸ்தலத்தில இருந்து நதி பாயுதான். சபையிலே பாய்கிற நதி வீட்டு கிணத்துல இருந்து வர்றது இல்லையா? அது தேவ சமூகத்தில இருந்து பாய்கிறதாக இருக்கிறது. ஆகையினாலே அது மாதந்தோறும் கனி கொடுக்குமாம். அதனுடைய இலைகள் எல்லாம் அருமையாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் இதே வசனத்தை வெளிப்படுத்தல 22 அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். விளங்கியா? அதை விட நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, லூக்கா 13:6 ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? இங்க பாரு, இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன், இந்த மரத்துல ஒரு கனியை காணல, இதை வெட்டி போட்டுடு என்று சொல்லி சொன்ன இடத்துல அந்த தோட்டக்காரன் என்ன தெரியுமா சொன்னா? ஐயா, என்ன ஒரு வருஷம் கொடுங்க. சபையிலே நாட்டப்பட்டவனுக்குத்தான் தோட்டக்காரன் இருக்கிறான் என்பதை நாம் மறக்க கூடாது. அந்த அத்திமரத்திற்கு ஒரு தோட்டக்காரன் இருந்திருந்தா ஒருவேளை அந்த அத்திமரம் தப்பி இருக்கும். ஆனா அந்த அத்திமரத்திற்கு ஒருத்தன் இல்லாதபடியினால என்ன நடந்தது? அந்த அத்திமரத்தை தேவன் சபித்தார். இந்த மரம் இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு தோட்டக்காரன் இருந்தான். அவன் ஆண்டவர் பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? ஆண்டவரே இன்னும் ஒரு வருஷம் கொடுங்கப்பா, இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க ஆண்டவர. அப்படி குடிக்கலன்னு பாப்போம், ஒரு வருஷம் கொடுங்க. நீ சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறாயா? இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அந்த அத்திமரத்து போல வழியிலே ரோட்லே நாட்டப்பட்டு இருக்கிறாயா? ரோட்ல இருந்தா நீ எல்லாருக்கும் சொந்தமாவாய், சபையில இருந்தா நீ தேவனுக்கு சொந்தமாவாய். சபையிலே நாட்டப்பட்டிருந்தால் உன்னை விசாரிப்பதற்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார். ரோட்டிலே மாட்டப்பட்டியானால் அநேகர் கல்லறிவதற்கு நீ பாத்திரவானாயாவாய். வெளியில காய்க்கிற மரத்திற்கு எத்தனை பேர் கல்லறிஞ்சு புடுங்குறாங்க தெரியுமா? ஆனா வீட்டுக்குள்ள காய்க்கிற மரத்திற்கு வீட்டுக்காரன் மாத்திரம்தான் அதை புடுங்குவான். சரியா? ஓகே. ஆகையினால ஆண்டவருடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருங்கப்பா, ஆண்டவருடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருங்க. சங்கீதம் 52:8 வாசிங்க. சங்கீதம் 52:8
நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன்.
நானோ கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரம். ஒலிவ மரத்தை குறித்து நான் தேடினேன். ஒலிவ மரத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே கனகாரியம் இருக்கிறது. ஒலிவ பழத்தை குறித்தும் ஒலிவ மரத்தை குறித்தும் எண்ணெய்களை குறித்தும் அபிஷேகங்களை குறித்தும் கனகாரியம் எழுதப்பட்டிருக்கு. என்னாலும் நான் சீக்கிரத்தில் சில காரியம் பார்ப்பதற்காய் இப்ப சகரியா 4:12 வாசிங்க. எனக்கு பிடிச்சு கொண்டது அந்த வசனத்தை வாசிச்ச உடனே. சகரியா 4:12 வாசிங்க சீக்கிரமாக, அருமையான வசனம் இல்லையா?
மறுபடியும் நான் அவரை நோக்கி, ரெண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னுறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவளுமாகிய ஒலிவ மரங்களின் ரெண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன்.
ஒலிவ மரங்களுடைய ரெண்டு கிளைகளும் என்னவென்று நான் கேட்டேன்.
அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன்.
தெரியாது என்ன?
அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார்.
இவங்க யார் தெரியுமா? இந்த ஒலிவ மரம் யார் தெரியுமா? சர்வலோகத்திற்கு அதிகாரியாக இருக்கிற அவருடைய சமூகத்தில் வைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய சமூகத்தில் நீயும் நானும் நிற்கிறோம் சொல்லி சொன்னா, நீயும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதே, மறந்தும் விடாதே. அடுத்த பக்கத்தில் கேட்டால், நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாயா? நீயும் நானும் ஆராதனைக்கு வருகிறோம், பரிசுத்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோமா? ஒருவர் பார்த்து கேட்கக்கூடாது, இவர்கள் யார், இவர்கள் யார், இவர்கள் யார், சும்மா வந்து போறாங்க பாருங்க, இவங்க யார். ஆண்டவர் சொன்னார், இவங்க யாருன்னு தெரியுமா அவனுக்கு, நான் அபிஷேகம் பண்ணினவங்க, நான் அபிஷேகம் பண்ண ஜனங்க இவங்க. உனக்கு தெரியுமா எத்தனை பேர் இந்த சலாக்கியத்தில் இருக்கிறீங்க? இல்ல இல்லையா? ஆகையினால நீயும் நானும் தேவனுடைய சமூகத்திலே நாட்டப்பட்ட மரங்களா, தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரங்களா என்பதை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. 66வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிங்க. 66வது சங்கீதம் 13வது வசனம்.
சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன்.
ஆலயத்துக்குள்ள வருகிற நாம் என்னத்தோடு பிரவேசிக்க வேண்டுமா?
சர்வாங்க தகன பலி.
ஆலயத்துக்குள்ள வருகிற நாம் என்னத்தோடு பிரவேசிக்க வேண்டுமா? காணிக்கையோடு என்று சொல்லுவீர்கள் இல்லையா? தேவனுக்கு காணிக்கை கொண்டு நான் வர்றேன், தேவனுக்கு தசவாகம் கொண்டு வர்றேன், தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய வர்றேன். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு, ஆலயத்துக்கு வருகிற பொழுது நீ சர்வ அங்க தகன பலியோடு வர வேண்டுமா? சர்வங்க தகன பலி என்று சொன்னா என்ன தெரியுமா, உன்னை முழுவதுமாக தேவனுக்கு கொடுப்பது, கண் வாய் கைகள் கால்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அல்லாவிட்டால் பலிபுடத்திலே வைக்க வேண்டும். பலியாட்பாட்டில இந்த காரியங்கள் இருக்கிறது. பலிகளை குறித்து இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவர்கள் ஆடுகளை பலியிடுகிறார்கள். ஏன் தெரியுமா? பாவம் போகணும். மிருகங்களை பலியிட்டு ரத்தங்களை சிந்தி இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். வழங்குறதா பலியிடுதல். ஆனால் எங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியாகி அந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டபடியினால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கும் பலியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். எப்பதான் அவங்களோட பாவம் மன்னிக்கப்பட போகுது? ஐயா, பாவிகளை மன்னிக்க பரிசுத்தம் ரத்தம் சிந்த வேண்டும். பாவி பாவிக்கு ரத்தம் சிந்தி என்ன பிரயோஜனம்? நான் உனக்கு ரத்தம் சிந்தி என்ன பிரயோஜனம்? என் ரத்தமே பாவமா கிடக்குது. ஆனா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஜனங்களை தேடி ஓடுகிறாங்க, ஐயா அண்ணே அவனே ஒரு பாவி, நீதிமான் ஒருவனும் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? சர்வ அங்க தகன பலியோடு உள்ளுக்கு வாங்க. லேவியராகமம் 9:12 வாசிங்க சீக்கிரமாக. லேவியராகமம் 9:12.
பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் ரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலிருந்து
அளித்தான்.
சர்வாங்க தகன பலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து,
ஐயா ஐயா, தேவனுடைய சமூகத்திலே சர்வ அங்க தகன பலி என்று சொல்லி சொன்னால் உன்னை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்புக்கொடு. தேவன் உன்னை அங்கீகரிக்க வேண்டும். அது எங்கேயாம்? ஆலயத்துல, தேவனுடைய ஆலயத்துல வா. உன் வாயை தேவனுக்கு கொடு, உன் கண்ணை கொடு, உன் காதை கொடு, உன் கரங்களை கொடு, உன் உடம்பின் உறுப்புகள் இருதயத்தை தேக்கி தேவனை இன்னாரும் பச்சை தரல மாண்டவர. பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொழுப்ப கூட விடையில அவங்க. அந்த அதிகாரத்தின் பின்பக்கத்து கடைசி பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா கொழுப்பு எடுத்து தகனித்தார்களாம். ஒழுகு 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 என்று ஒழுகு. கிரில் போடுகிறவர்களுக்கு எல்லாம் தெரியும் பாருங்க, கொழுப்பு எப்படி உருகும் என்று சொல்லி. மனிதருடைய கொழுப்பை இன்று வரைக்கும் எவராலும் உருக்க முடியாமல் இருக்கிறதே. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பொழுது தேவனுடைய சமூகத்தில் உன்னை விழுத்தி விடு. ஆண்டவரே என்னை பாருமப்பா, என்னை பாரும் ஆண்டவரே. சர்வ அங்க தகன பலி. ஆலயத்துக்கு வருகிற பொழுது காணிக்கை கொண்டு வந்து விடுகிறோம். ஆனால் எங்களை தேவனுக்கு காணிக்கையாக கொடுத்து விடுகிறதில்லை, எங்களை தேவனுக்கு பலியாக நிறுத்தி விடுகிறதில்லை. ஆனா சங்கீதக்காரன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், நான் ஆலயத்துக்கு வருகிற பொழுது சர்வங்க தகன பலி கொண்டு வருவேன் ஆண்டவரே. நாம் எல்லாரும் மற்றவர்களை பலி செலுத்துவதற்கு பெரியாக்கள் பாருங்க, அவர்களை பாரும், இவர்களை பாரும், அவரை பாரும், இவ்வளவு பாரும், இவங்களைத்தான் நீ சந்திக்கணும், அடிக்கும், பேசணும், உங்களோட பேசும். ஆனால் தாவீது ராஜா, நான் வருகிற பொழுது, ஆலயத்துக்குள்ள நான் வருகிற பொழுது, சர்வ அங்க தகன பலியோடு வர்றாண்டவரே, வர்றாண்டவரே. சங்கீதம் 27:4 வாசிங்க, சீக்கிரமா வாசி. சங்கீதம் 27:4.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன்.
கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்க நான் நாடுவேன். எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்க விருப்பம் உங்களுக்கு? ஒரு ஆராதனைக்கே பெரிய பிரச்சனையா இருக்குது இல்லையா? ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அதுக்கு முன்பகத்தில் என்ன சொல்லப்படுகிறது? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
ஒன்றை நான் கேட்டேன்,
அதையே நாடுவேன்,
அதையே நான் நாடுவேன்.
நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும்
கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக
அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்
அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக
நான் எனது ஜீவனுள்ள நாளெல்லாம்
நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை
கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பையா? ஏன் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் கர்த்தருடைய காரியங்களை நான் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். வேத வசனங்களை நான் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய மகிமையை நான் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். அதனால தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் இருப்பார்கள். தேவனுடைய சமூகமே எல்லாம் அவங்களுக்கு. தேவ சபைதான் எல்லாம் அவர்களுக்கு. தேவன் தான் எல்லாமே அவர்களுக்கு. வேற ஒன்றும் அசையாது பாருங்க. இன்னைக்கு நாம் 7 நாள்ல 6 நாட்கள்ல செய்கிற வேலைகளுக்கு 7வது நாள்ல சமப்படுத்த முடியுமா? சமப்படுத்த முடியுமா? ஆனா அவங்க எல்லாம் ஆலயத்தில் தங்கி இருந்தாங்க, தேவனுடைய சமூகத்தில் தங்கி இருந்தாங்க, ஆராய்ந்தாங்க, தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் வார்த்தைகளையும் எடுத்து ஆராய்ந்தாங்க. நாம் எல்லாரும் மற்றவருடைய வாழ்க்கைகளை ஆராய்ந்து கொண்டு நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவருடைய வாழ்க்கைகள், மற்றவருடைய பிள்ளைகள், அதை இதை ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கைகளை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர்கள் தேவ சமூகத்தில் இருந்தார்கள், தேவராட்சியத்தின் காரியங்களை ஆராய்ந்தார்கள். சபை எப்படி இருக்கிறது? சபை தேவராட்சியம் எப்படி இருக்கிறது? சபையோட வளர்ச்சி எப்படி இருக்கிறது? தேவ ஊழியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆராய்ந்து பார்த்தார்களாம். இன்னைக்கு நாம் மற்றவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி இருக்கிறார் என்று ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் யாரை தெரியுமா ஆராதிக்கிறோம்? பரிசுத்தம் உள்ள தேவனை. செய்கிற காரியம் எல்லாம் பரிசுத்தமாய் இருந்தால் நலமாயிருக்கும். 5:7 வாசிங்கள். சங்கீதம் 5:7.
நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன்.
நானோ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்து என்ன செய்வேன் நான் தெரியுமா? பயபக்தியோடு பணிந்து கொள்வேயா. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? தேவ சமூகத்தில் யாரும் தைரியம் கொள்ளாதிருங்கள். வேதத்திலே தேவ சமூகத்திலே தேவன் இறங்குகிற இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே தைரியம் கொண்ட அநேகர் தோத்து போனார்கள். தேவனுடைய ஆலயத்தில் யாரும் தைரியம் கொள்ளாதிருங்கள், பயபக்தியோடு வாங்க, பயபக்தியோடு உங்களை ஆராய்ச்சிப்படுத்துங்க. தேவன் காண்கிறார், தேவனுடைய சமூகம் இருக்கிறது, தேவனுடைய மேகம் இருக்கிறது, தேவன் வஸ்திரத்தின் தொங்கல் நாள் ஆலயத்தை மூடி இருக்கிறார், தேவன் சபையை கவனித்துக் கொண்டு இருக்கிறார், தேவன் பரிசுத்தவான்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த பயம், அந்த பயம் என்னை மூடிக்கொள்ளட்டு. நீங்கள் பேசுகிற காரியங்கள் ஆராதனையிலே பரிசுத்த நாளிலே ஞாயிறு ஆலை அந்த நாளிலே நீங்கள் பேசுகிற காரியங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதங்களை குறித்து எச்சரிக்கையுள்ளவராயிருங்க. திரும்பவும் நான் சொல்றேன், எச்சரிக்கையுள்ளவர்களாயிருங்க. இது சும்மா ஒரு நாள் கிடையாது. உலகம் எல்லாம் மூட்டிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு சும்மா நாள் கிடையாது. ஆகையினால பயபக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய வாங்க. ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுது ஒரு பயம் இருக்கணும். தேவன் இருக்கிறார், தேவனுடைய சமூகம் இருக்கிறது, தேவன் உங்களோடு பேச போகிறார், தேவனுடைய மேகம் இறங்கி வருகிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி நான் ஜனங்கள் தேவன் பேசுகிறதை கேட்க விரும்பல. அதுக்கு ஒரு ஊழியக்காரனை கொண்டு வாயா, அவரை வைத்து பேசு, நாங்க வரமாட்டோம், மலைக்கு மேலவா வரமாட்டோம். இன்னைக்கு தேவனோடு நாங்க பேசக்கூடியதாக இருக்கிறது. அந்த பயத்தை விட்டு அதை அலட்சியம் பண்ணினாயோ, கர்த்தருன் மீது கவனம் உள்ளவராக இருப்பார். கர்த்தருன்னை தனிப்பட்ட விதத்தில் கவனித்துக் கொண்டிருப்பார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சபையிலே வைத்திருக்கிறார், அது பரிசுத்தமான அலங்காரத்தோடு அவர் சபையிலே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலோ பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. அடுத்தது, தேவனுக்கு பயப்பொருளோடு அவருடைய இரகசியம் இருக்குமா? சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களோடு தேவன் ரகசியங்களை, பொருத்தனைகளை, ஒப்பந்தங்களை பேசிக் கொள்வார். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இந்த உலகத்தில் எதற்கும் பயப்பட மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? எவனுக்கும் பயப்பட மாட்டான், எல்லாவற்றையும் மிதித்து நடப்பான் பாருங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் நான் யாருக்கு பயந்து நடக்கிறேன். தேவனுக்கு ஐயா, பரிசுத்த ஆண்டவருக்கு, பாவமே இல்லாதவருக்கு, பாவிகளாகி இவர்களுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு நான் பயந்து நடக்கிறேன், பயந்து நடக்கிறேன். சங்கீதம் 48:9 வாசிங்கள், சீக்கிரமாக நான் முடிச்சிடறேன். சங்கீதம் 48:9,
தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.
தேவனே
உமது
ஆலயத்தின் நடுவினிலே என்னத்தை?
உமது கிருபையை
சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன். ஐயா, நான் ஆலயத்துக்கு வருகிறோம், ஒரு மணிக்கு வருகிறோம், நான் என்னத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், என்னத்தை யோசனை பண்ணுகிறோம்? ஆலயத்துக்கு வந்து நாம என்ன செய்கிறோம்? தாவீது ராஜா ஆண்டவரே, நானும் ஆலயத்துக்கு வந்து நீர் செய்த நன்மைகளை நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஐயா, நீர் என்னை ரட்சித்தீர், என்னை வாழ வைத்தீர், என்னை நடத்துகிறீர், என் பிள்ளைகள், என் சந்ததிகள் உமக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறதை நான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஐயா, நீயும் நானும் என்ன செய்கிறோம்? ஆராதனைக்கு வருகிறோம், விறுக்கென்று வருகிறோம், வெள்ளன வருகிறோம், ஓடி வருகிறோம், சரி. ஆனால் ஆலயத்தில் இருந்து நாம் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? நேற்று நடந்தவைகளையா, நாளை நடக்க போகிறவைகளா, சொன்னவைகளையா, பேசினவைகளையா, எதிர்கால பிரச்சனைகளையா, எதை குறித்து யோசித்துக் கொண்டு இருக்கிறோம்? ஆனால் தாவீது ராஜா என்ன தெரியுமா சொல்ற? நான் தேவனுடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் எனக்கு இறங்கினார், நரகத்துக்கு போக வேண்டிய என்னை ஆண்டவர் பிடித்துக் கொண்டார், பரலோகத்துக்கு வாசியாக என்னை மாற்றினார், பரிசுத்தவானாக என்னை நடத்துகிறார், என் பாவங்களை அவர் நீக்கினார், அதை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா, நானும் நீயும் தேவனுடைய சமூகத்தில் என்னத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் சொல்ல முடியுமா? என் ஒரே காரியத்தை பார்த்து நான் முடிச்சிடறேன். சங்கீதம் 116:18-19 வாசிங்க. சங்கீதம் 116,
நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமிலும் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா.
எத்தனை பேர் பொருத்தனை செய்திருக்கீங்க இதுவரைக்கும்? பொருத்தனை என்னன்னு தெரியுமா? பொருத்தனை செய்திருக்கிறீங்களா? ஆவிதராஜா என்ன தெரியுமா சொல்றாரு? ஜனங்கள் எல்லாருக்கும் மத்தியிலையும் பொருத்தனையை நிறைவேற்றுவேன், தேவனுடைய சபையினில கொண்டு வந்து நான் நிறைவேற்றுவேன். பொருத்தனை செய்ய அதை நிறைவேற்றணும், இல்லாட்ட செய்யாம இருக்கணும். வேணும் அதைத்தான் சொல்லு. பொருத்தனை என்பது லேசான காரியம் இல்லை, அது தேவனோடு நாம் செய்து கொள்ளுகிற ஒரு காரியம். பொருத்தனை செய், ஆனால் நிறைவேற்று, இல்லையோ அதை செய்யாத. தேவனுடைய ஆலயத்தில் பொருத்தனைகளை நிறைவேற்றுங்கப்பா. அன்னாள் என்கிற ஒரு தேவ மனுஷி இருந்தா, அவளுக்கு புள்ளியே இல்லாம இருந்த பொழுது தேவ ஆலயத்தில் தங்கி இருந்து அழுது ஊத்து ஊத்துன்னு ஊத்தி தேவனை பிடித்துக் கொண்டார். என்ன தெரியுமா சொன்னால், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் புள்ளியை தந்தால் அதே புள்ளி உமக்கே நான் கொடுப்பேன் ஆண்டவரே. பொருத்தனை பண்ணினா அதே அதிகாரத்தின் கடைசி பக்கத்தில் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவளை கொண்டு போய் தன்னுடைய மகனை தேவனுடைய சமூகத்திலே உமக்கு முன்பாய் நான் பொருத்தனை பண்ணின ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும். நாம் எத்தனை பொருத்தனைகளை விட்டுவிட்டோம், எத்தனை ஒப்பந்தங்களை விட்டுவிட்டோம், எத்தனை வாக்குகளை நாம் கொடுத்து செய்யாமல் இருக்கிறோம். தேவன் காண்கிறார், தேவன் பார்க்கிறார், தேவனுக்கு முன்பாய் நாம் பதில் சொல்ல வேண்டும். விளையாட்டுத்தனமான காரியம் கிடையாது. சந்தர்ப்பங்களையும் சூழலையும் எங்களுடைய உணர்வு பூர்வமான காரியங்களையும் வைத்து தேவனோடு விளையாடக்கூடாது. செய்வதற்கு முன்பாக சிந்தி யோசி, அதற்கு பிறகு தேவனுக்கு வாக்கு கொடு, இல்லையா கொடுக்காத அந்த மனுஷி கொண்டு போய் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய ஒப்பந்தத்தை பொருத்தனையை நிறைவேற்றினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வருகிற நாம் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறோமா, எல்லாம் சும்மா வந்து போகிறோமா? பரிசுத்த நாளாகி இந்த பரிசுத்த நாளிலே தேவன் உலாவி வருகிற இந்த நாளிலே, தேவன் என்னையும் முன்னையும் சந்திக்க வருகிற இந்த நாளிலே பயபக்தியோடு தேவ சமூகத்தில் நில்லுங்க, பொருத்தனைகளை நிறைவேற்றி கொண்டு நில்லுங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு நில்லுங்க, தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ந்து தேவ வார்த்தைகளை கைக்குளிருளாயிருங்க, தேவனுடைய கிருபையை குறித்து சிந்தித்து சிந்தித்து நன்றி ஆண்டவர் என்று சொல்லுகிறவராயிருங்க. ஏன் தெரியுமா? தேவன் நம் மத்தியிலே ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா.